ராகவன் எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் பெயர் திருப்பதி ஆசாரியின் குடை. குடையை விரிக்கவே இல்லை திருப்பதி ஆசாரி. கொளுத்தும் வெயிலில் குடையை கையில் பிடித்து கொண்டே நடந்து வந்தார். வெயிலோ மழையோ குடையை விரிக்கவே மாட்டார். வெயில் இருக்கும் பொழுது பெரும்பாலும் சுணக்கமல்லாமல் நடந்து விடுவார். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் மழை வந்தால் மட்டும் ஏதாவது ஒரு தார்சாலோ பார்த்தோ இல்லை ஓட்டு சாப்போ இருக்கிற இடத்திலோ ஒதுங்கிக் கொள்வார். பிறகு எதற்கு குடையை வைத்திருக்கிறார் என்பது பரம ரகசியம். இன்று வரை அவருடைய மனைவி பையம்மாவுக்கே தெரியாத ரகசியம் என்றால் அதில் எந்தவித ஜோடனைகளும் இல்லை. இன்னைக்கு என்னாச்சு, 4 மணி ஆகப்போது, இன்னும் வெயில் இந்த போடு போடுதே என்றவருக்கு கொஞ்சம் தலை கிறுகிறுன்னு வர மாதிரி இருந்தவுடன் எங்கேயாவது கொஞ்ச நேரம் ஒதுங்கலாம்னு தோணிடுச்சு அவருக்கு. காலையிலிருந்து பல்லில் ஒன்றும் படாதது தான், வெயில் உக்கிரமாக காட்டுதோ என்னவோ என்று நினைத்து கொண்டார். யோசித்து கொண்டே ராகவேந்திர விலாஸ் ஹோட்டல் தார்சாலையில் ஒதுங்கினார். இந்த ஹோட்டல்கார ஐயர் நம்ம ஊர்க்காரர், ஹிந்து ஸ்கூலில் தான் படித்தார். இவர் சிஎம்எஸ் ஸ்கூலில் படிக்கையில் சிஎம்எஸ் மைதானத்தில் ஹாக்கியெல்லாம் சேர்ந்து விளையாடியிருக்காரு. பழக்கம்தான், ஆனால் கையில் 6 ரூபா துட்டு இருந்தால் ஒதுங்கலாம். ஐயரும் நல்ல உள்ளங்கை அகலத்துக்கு வெங்காய பஜ்ஜி வச்சு கட்டி சட்னி வைப்பார். நமக்குன்னா நல்லா கவனிக்க சொல்லி அதிகப்படியாக ஒன்றும் கொடுப்பார். தொடச்சி எடுத்தால் தாமரை போட்ட 20 பைசாவும் ஒரு செல்லா தொட்டு ஓட்டக்காலனாவும் தான் இருக்குது. இதுக்கு ஒரு காஃபி குடிக்கலாம். காஃபிக்காக போய் உட்காந்தா பஜ்ஜி கிடைக்காது. இங்கே வந்து ஒதுங்கினதே ஐயர் நம்மளை பார்த்து கூப்பிட மாட்டாரான்னு பார்க்கத்தானே என்று நினச்சவர் சே வெயில்னு தானே ஒதுங்கினோம் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டார். பார்த்தா கஷ்டத்தையும் சொல்லி 1 ரூபா கேட்கலாம்னு மனசுக்குள்ளே தோண பிறகு அவரே வேண்டாம் என்று பலமாய் தலையை ஆட்டிக்கொண்டார். என்ன பண்ணுறதுன்னு ஒரே கலக்கமாக இருந்துச்சு அவருக்கு. வீட்டுக்கு போனால் வீட்டுக்காரி வேற கேட்பா, என்னாச்சுங்க, ஏதாச்சும் கிராக்கி கிடச்சதா? இல்லடி என்று அவரிடம் சவடா சொல்லத்தான் வரும். எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டிகிட்ட பிரியமாக பேசியே ரொம்ப நாளாச்சு. அவளுக்கும் அதை பற்றி பெரிய கவலை இல்லை. வீட்டில் உழப்பொங்கனா சரி, ஒரு வேளையோ 2 வேளையோ சாப்பிட்டா சரி, அதான் பிரியம் என்று நினைத்து கொள்ளுவார். திருப்பதி ஆசாரி சின்ன வயசுலேருந்தே இந்த தொழில் தான் பண்ணுறார். அவங்க அப்பாவும் இதே தான். இவருக்கு தெரிஞ்சே இது 3வது தலைமுறை. அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல அவருக்கு புள்ளக்குட்டி எதுவும் இல்லை. அதுவும் ஒரு பெரிய கவலை திருப்பதி ஆசாரிக்கு. 8வது வயசில் தன்னோட அப்பா கூட உமியை போட்டு உமியோடு ஏற்றவும் சன்னத்தெல்லாம் போட்டு உருக்கவும் ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக இலைத்தோடு மூக்குத்தி செய்ய கற்றுக்கிட்டாச்சு. அதுக்கு மேலே வளையலோ அல்லது சங்கிலி செய்யவோ கற்றுக்கிட்டு இருக்கலாம். வரும்படி கொஞ்சம் தேவலாமல் இருக்கும். நல்ல சேதாரம் எடுக்கலாம். கடைக்கு போடுறதால கூலி கிடைக்காது, ஆனாலும் கடிச்சு இல்லாமல் போகும். அதுக்கு நமக்கு கொடுத்து வைக்காமல் போச்சு. ஏதோ கிரகம் சரியில்லாமல் அதெல்லாம் கற்றுக்காமே விட்டாச்சு என்று அவரையே தேற்றிக்கொள்வார். பையம்மாவை போய் முதல் தடவையாக மல்லிப்புதூரில் போய் பொண்ணு பார்க்கும்போதே பிடிச்சி போச்சு. ஒரு மாதிரி சுங்குடி சேலையும் வெள்ளையில் ரவிக்க துணியும் கட்டியிருந்தா. அவள் போட்டிருந்த ஒத்தக்கல் மூக்குத்தியை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போய் எந்த ஒரு ஆசாரி செஞ்சிருப்பான் என்று அவராகவே யோசித்து கொண்டிருக்கும் பொழுது பிடித்து விட்டதென்ன சொல்லிவிட்டார். கருப்பு தான், ஆனால் ஒரு மினுக்கு இருக்கும் தோளை. ராஜமாக்குத்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். நல்ல தண்ணி கிணத்து மேட்டில் நின்று பார்த்தது, சிரித்தது எல்லாம் ஒரு நெருஞ்சி முள்ளாட்டம் அப்போ. ஆனால் பையம்மாவின் மெனுக்கு அவரை நெருஞ்சி முள்ள தூக்கி போட்டுட்டு அவளை கட்டி கெடுத்தேன்னு சொல்லி ஒன்றும் ஏமாத்திப்படலையே என்று தனக்குத்தானே சமாதானமும் சொல்லிக்கொண்டார். அவளோட சித்தப்பா வீட்டில் தான் போய் பார்த்தது. வாசக்கால் உயரம் கம்மி தான், உயரமாக சிகப்பாக இருக்கார் மாப்பிள்ளை. ஒசத்தி கட்டுமையா வாசக்காலான்னு ஏதோ பெருசு கூட கிண்டல் அடித்து கொண்டிருந்தது. உள்ளே நுழைந்ததுமே ஒரே இருட்டாக இருந்துச்சு. ஒரு சாக்கு நடுவில் தூங்கிக்கிட்டு இருந்தது. அதை தாண்டி சின்னதாக ஒரு சன்னல். இந்த சாக்கு படுத பின்னால் தான் சில கால்களும் கொஞ்சம் குரல்களும் இருந்துச்சு. பாயை விரித்து உட்கார்ந்த உடனே திருப்பதி உட்கார்ந்து விட திருப்பதியோட அம்மா பொம்பளைங்க இருக்கிற இடத்துக்கு போய் உட்காந்துக்குச்சு. அப்பா ராமசாமி ஆச்சாரி, பொன்னையா ஆசாரி, பெரிய முத்துராஜு என்று பெருந்தலைகளும் அவர்களுடன் பெண்டு பிள்ளைகளும் இருக்க கொடுக்காப்புள்ளி ஐயர் ஜாதகம் பார்த்து முகூர்த்த நேரத்தையும் குறிச்சுவிட்டார். திருப்பதியாக இருந்தவர் திருப்பதி ஆசாரி ஆயிட்டார் கல்யாணத்திற்கு பிறகு. அதுக்கு பின்னால் ராஜம்மாவுக்கு சாத்தூரில் பேனா நிப்பு கம்பெனியில் வேலை பார்க்குற பயலை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன் திடீர்னு இதெல்லாம் ஞாபகம் வந்ததுன்னு அவரால் யோசிக்க முடியல. சரி, கிளம்பிடலாம்னு அங்கேருந்து 2 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளார, என்ன போய் உள்ளே வராமையே போறீரு என்ற மணி ஐயரின் குரல் அவரை நிறுத்தியது. இல்லைங்கானும், இப்படியே வந்தே சந்தை வரைக்கும் போயிட்டு வந்தது, ஒரே கிறக்கமாக இருந்தது, அதான் கொஞ்சம் ஒதுங்கிட்டு திரும்ப நடக்கலாமேன்னு என்றார். உள்ளே வர வேண்டியதுதானே, வாரமையா, ஏதாவது சாப்பிடுதீரா, எலே ஐயாவுக்கு குளிர்ந்த தண்ணியை கொண்டு வாழே, மண்பானை தண்ணி கொடுமையா, சாந்தியாக இருக்கும் என்றார். திருப்பதி ஆசாரிக்கு அவர் ஏதாவது சாப்பிட சொல்ல மாட்டாரா என்று ஏக்கமாக இருந்தது. அதை எப்படி கேட்பது என்று சங்கடமாகவும் இருந்தது. குடையை எதுக்கியா மடக்கியே வச்சிருக்கிறீரு, விரிக்கலாம்ல, விரிச்சா குடையோட பவுசு தெரிஞ்சு போயிடும்னு அவருக்கு சொல்லவா முடியும். இதை 10 வருஷத்துக்கு மேலே இப்படியே வச்சிருக்காரு, அவருக்கே திறக்க பயம். வீட்டுக்கு போனதும் குதிரவாளி அரிசி வாங்கிட்டு வந்தீங்களா என்பாள். அற அழாக்கு வாங்கிட்டு போனால் பொங்கி போட்டு ரசமும் வச்சு பருப்பு தொகையில் எப்படியாவது வச்சுடுவா, 2 வேளைக்கு இழுத்துக்கலாம், கடையில் போய் திரும்ப கடன் சொல்ல முடியாது, தங்கையா நாடார் இனிமேல் கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு அருந்த தோட்ட ஊத வந்த பையன் சல்லி காசு கொடுக்காம வாரேன்னு போயிட்டான். செக்கில் வேலை பார்க்குற பையன், 1 ரூபாய்க்கு என்ன வாங்கினா கொஞ்சம் கூட கொடுப்பான் நம்ம போனால், அதனால் அந்த பையக்கிட்டையும் கேட்க முடியல, ஊதி முடித்தது வாங்கிக்கிட்டு அந்தானிக்க போயிட்டான். என்னத்த பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை அவருக்கு. சாயங்காலம் கருக்கு வேலும் அவன் பொஞ்சாதையும் வந்தா, ஏதோ தோடு செய்ய கொடுக்கறதா சொன்னாங்க, கொஞ்சம் முன்பணமாக வாங்கிக்கிட்டா இந்த வாரத்தை சமாளிக்கலாம். ஆனால் அதுவும் நிச்சயம் கிடையாது, இவ சமைக்காது இதுன்னு எட்டனவாவது வேண்டியது இருக்கும். 20 பைசா தொட்டு எவன் தருவான், குதிரவள்ளி அரிசி கிட்னா சாரி சொன்னபடி பார்த்தா போன மாதத்தோடு 7.5 சனி போயிடுத்து, பொங்கு சனி அது இதுன்னு சொன்னான், ஒன்றத்தையும் காணோம், கிட்னா சாரி பொழைக்க தெரிஞ்ச பையன், நம்ம வேலைக்கு வராமல் ஜோசியம் பார்த்துக்கிட்டு கிரகத்தை எல்லாம் மற்றவங்களுக்கு தள்ளி விட்டுட்டு சொகுசாக இருக்கான் என்று அவரே அறியாமல் ஒரு பெருமூச்சு வேறு வந்தது. தாவக்கட்டையை தூக்கி பிடிச்சி யோசிச்சுக்கிட்டு இருந்தவர் முன்னாடி மணி ஐயர் சொல்ல 2 இட்லியும் சட்னி சாம்பாருடன் வடையும் வந்து வச்சுட்டு போனான் ஒரு பையன். பார்க்க சீனிசாமி மகன் மாதிரி இருந்தான். என்ன ஓய், தண்ணியை தரோம்னுட்டு இட்லியை வைக்கீரு, சாப்பிடுமையா, உம்ம தெரியாதா எனக்கு, சாப்பிடும், காசு வரும்போது கொடுங்கானோ என்றார். திரும்பவும் குதிரவாளி அரிசி வந்து உட்கார்ந்து விட்டது அவர் மண்டைக்குள். இப்போ அவள் என்னத்த திம்பா என்ற யோசனை வந்தது. ஒரு வடை மட்டும் தின்னுட்டு மணி ஐயர் கல்லாவை பார்த்துட்டு இருக்கிற போது யார் பார்க்காங்களான்னு பார்த்துட்டு குடையை லேசாக அகட்டி உள்ள இட்லியை புட்டலமாக கட்டி குடக்கில் போட்டுக்கிட்டாரு. வடையை மட்டும் தின்னுட்டு கொடுத்த காப்பியை குடிச்சிட்டு பெரிய ஏப்பமாக விட்டுட்டு, சந்தோஷமையா, காசு வந்த உடனே கொடுத்துப்படுறேன் என்றார். மெதுவாக கொடுமையா, உன்னை யார் இப்போ துட்ட கொடுன்னு புடுங்களா என்றவரிடம் சொல்லிக்கொண்டு கொஞ்சம் கூடுதல் சுரத்துடன் வீட்டுக்கு வேகமாக நடந்தார். ராகவன் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் திருப்பதி ஆசாரியின் குடை.